வணக்கம் நேயர்களே, சீன கதை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பது கிளீட்டஸ். டிராகன் மன்னனின் மகள் மெய்தான். ஷுவாங்பின் நகருக்கு அருகே அமைந்திருப்பது 5 டிராகன் மலை. காட்டு பூக்களும் பசும் பொற்களும் உயரமான மூங்கில்களும் வளைந்தோடும் சிற்றோடைகள் புனல்கள் ஒன்று கூடும் கெண்டி ஏரியும் இந்த 5 டிராகன் மலையை அழகூட்டுகின்றன. ஆனால் மலையின் முகடுகள் மட்டும் மரம் செடி கொடி ஏதுமின்றி வெட்டியாக காணப்படுகிறது. என்றாலும் குதிரை சவுக்கு எனும் ஒரு வகை புல் நீண்டு விரிந்து காணப்படுமாம். இந்த புல் கூட வசந்த காலத்திலும் கோடையிலும் பசுமையாகவும் இலையுதிர்காலம் மற்றும் கோடைக்காலத்தில் வறண்டு பட்டுப்போயும் காணப்படுகின்றன. இந்த 5 டிராகன் மலையின் உயரமான முகடான மெய்தான் சிகரம் அல்லது மெய்தான் முகடு மேகங்களால் வெண்ணிறமாக காணப்படுகிறது. மெய்தான் வெண்ணிற மேகம் தரித்து காணப்பட்டால் மழை பெய்யும் என்றும், மெய்தானின் தலைமேல் முக்காடு போல மேகம் இருந்தால் வறட்சி ஏற்படும் என்றும் அருகாமையில் வாழ்கிற மக்கள் கூறுகின்றனர். இப்படி கூறுவதன் பின்னணியில் உள்ள கதைதான் இது. நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பாக இங்கே வெள்ளை நீர் குளம் என்ற ஒரு குளம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலம் கோடையாக மாறும் நாளன்று இங்கே பெரும் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் வயல்களை மூழ்கடித்து மக்களையும் விலங்குகளையும் அடித்துச் சென்றது. ஆனால் இலையுதிர்காலம் முடிந்ததும் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் இக்குளம் முற்றிலும் வற்றி போனது. எனவே மக்கள் தண்ணீருக்கென்று நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது. சபிக்கப்பட்ட இந்த குளத்தில் நீர் நிரம்ப கோரி மக்கள் கடவுளிடம் வேண்டுவது வழமையாக இருந்தது. இது ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு வழமையான கதை. இந்த வெள்ளை நீர் குளத்தின் கிழக்கு கரையருகே மெய்தான் என்னும் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். ஒருமுறை வெள்ளை நீர் குளத்தின் வெள்ளத்தில் மெய்தானின் தாயும் தந்தையும் அடித்துச் செல்லப்பட்டனர். அவளும் 100 முறைக்கும் மேலாக தன் பெற்றோரை குளம் முழுக்க தேடி அலைந்து பயனில்லை. நொந்து போன மெய்தான் துக்கம் நெஞ்சை அடைக்க குளத்தின் கரையில் அமர்ந்து சோகமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அப்போது சற்று தொலைவில் ஏதோ குரல் கேட்க அவள் ஓடிச் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு நரி இளமான் ஒன்றின் காலை கவ்விக்கொண்டிருந்தது. அவள் நரியை விரட்டும் வகையில் கூச்சலிட நரியும் அங்கிருந்து ஓடிப்போனது. பிறகு அடிபட்ட மானின் காலை கொஞ்சம் மூலிகை பறித்து தடவி, "வீட்டில் உன் பெற்றோர் காத்திருப்பார்கள், உடனே செல்" என்று அனுப்பி வைத்தாள் மெய்தான். எழுந்து நின்ற இளமான் அவளை வியப்படை செய்யும்படியாக, "என்னை காப்பாற்றிய உனக்கு என் நன்றிகள்" என்று பேசியது. மேலும், "உனக்கு எப்போதாவது என் உதவி தேவை என்றால் கிழக்கு கடலுக்கு வா. அங்கே 4 கிளைகள் கொண்ட ஒரு பழமையான ஆலமரம் இருக்கும். அந்த மரத்தை 3 முறை தட்டி கருப்பு டிராகன் என்று 3 முறை கூப்பிடு. நான் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றது இளமான். நாட்கள் உருண்டோடின. மீண்டும் கோடைக்காலம் வந்தது. கோடைக்காலம் என்றால் வெள்ளக்காலம்தானே. வெள்ளை நீர் குளத்தின் அருகே ஊரின் மக்கள் எல்லோரும் அங்கிருந்து மூட்டை முடிச்சோடு வெளியேறி கொண்டிருந்தார்கள். மெய்தானும் அங்கிருந்து புறப்பட யோசித்த போது இளமானின் நினைவு வந்தது. உடனே அவள் கிழக்கு கடல் நோக்கி விரைவாக சென்றாள். ஒருவடியாக கிழக்கு கடலும் வந்தது. இளமான் கூறியபடியே அங்கே ஓர் ஆலமரம் நின்றிருந்தது. இளமான் சொன்னதைப் போல அவளும் மரத்தை 3 முறை தட்டிவிட்டு, "கருப்பு டிராகன், கருப்பு டிராகன், கருப்பு டிராகன்" என்று 3 முறை அழைத்தாள். அவள் அழைத்து முடிக்கும் முன்பாக கடலின் வெண்ணிற அலைகளிலிருந்து அழகிய ஓர் இளைஞன் தென்பட்டான். அவன் கைகளின் அசைவுக்கு இணங்க கடல் நீரும் தெளிவாகி நிற்க, திடீரென்று தன்னை ஏதோ ஒரு மெல்லிய காற்று தீண்டுவது போல தழுவது போல உணர்ந்தாள் மெய்தான். தென்றல் போன்ற அந்த காற்று அவளை எங்கோ கொண்டு செல்கிறது என்று மட்டும் புரிந்தது. அவள் சென்று அடைந்த இடம் ஒரு பெரிய மாளிகையின் வாசல். அங்கே டிராகன் மன்னனும் அவனது 4 மகன்களும் அவளின் வருகைக்கென காத்து நின்றனர். இளவரசன் கருப்பு டிராகன் அவளை மாளிகையின் உள்ளே அழைத்துச் சென்றான். அங்கே டிராகன் மன்னன், "மெய்தான், உன் இரக்கப் பண்பால் என்னுடைய 4வதும் கடைசியுமான மகனை கருப்பு டிராகனை காப்பாற்றினாய். அதற்கு கைமாறாக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன வேண்டும் கேள்" என்றான். "மெய்தான், எனக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு உடன் பிறந்தவர்களும் இல்லை. நான் இங்கே வந்ததன் காரணம் என்னவென்றால்" என்று அவள் கூறி முடிக்கும் முன்பாக டிராகன் மன்னன், "அட, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் உன்னை என் மகளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிடுமே" என்றான். பிறகு ஏதும் பேசாமல் அவளை அழைத்து கொண்டு டிராகன் ராணியிடமும் குழந்தைகளிடமும் அறிமுகப்படுத்தி ஒரே கோப்பையில் மது வருந்தி அவளை தன் குடும்ப உறுப்பினராக, தன் மகளாக ஏற்றுக்கொண்டான் டிராகன் மன்னன். டிராகன் மாளிகையின் வசதிகளில் துளைத்த மெய்தான் தான் எதற்காக கிழக்கு கடலுக்கு கருப்பு டிராகனை தேடி வந்தோம் என்று மறந்து போய் கிடந்தாள். ஒரு நாள் கடலில் தன் டிராகன் சகோதரர்களோடு மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தாள் மெய்தான். அப்போது ஒரு பெரிய மீன் மனித கால் ஒன்றை சாப்பிட்டு கொண்டிருப்பதை விழுங்கி கொண்டிருப்பதை பார்த்தாள். தன் சகோதரர்களிடம் மனித கால் எங்கிருந்து வந்தது இந்த கடலுக்குள் என்று கேட்க, கருப்பு டிராகன் வெள்ளை நீர் குளத்திலிருந்து அடித்து வரப்பட்ட துண்டாக்கப்பட்ட பல உடல்களின் ஒரு துண்டுதான் அது என்று கூறினான். மெய்தானும் சட்டென, தான் எதற்காக கருப்பு டிராகனை பார்க்க வந்தோம் கிழக்கு கடலை நோக்கி என்று நினைவுக்கு வர சோகத்தில் கண்கள் பனித்தன. அழத் தொடங்கினாள் மெய்தான். சகோதரர்கள் ஒன்று கூடி ஒருவர் பின் ஒருவராக அவளை தேற்ற நினைத்து பயன் ஏதும் இல்லாமல் போனது. அவள் அழுகை நின்றபாடில்லை. கருப்பு டிராகன் மெதுவாக கனிவான குரலில், அக்கா என்ன நடந்தது சொல்லுங்கள், நாங்கள் இயன்ற அளவுக்கு உனக்கு உதவுவோம் என்று கூற, மெய்தானும் கண்ணீரை துடைத்து கொண்டு வெள்ளை நீர் குளத்தின் அருகாமையில் வாடும் மக்கள் படும் துன்பங்களை, குறிப்பாக வெள்ளத்தால் மக்கள் உயிரிழப்பதை, அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஓடுவதை அவள் கூறினாள். வெள்ளை நீர் குளத்திலிருந்து நீரை உறைத்து வெளியேற்றி குளத்தை கற்களால் நிரப்பி மூடிவிட்டால் இனி மக்களுக்கு ஆபத்து இருக்காது, எனவே அதற்கு உதவும்படி தன் சகோதரர்களிடம் வேண்டிக் கொண்டாள் மெய்தான். இது எளிதான வேலைதானே என்று நினைத்த அந்த டிராகன்கள் தந்தையான டிராகன் மன்னனிடம் நேரடியாக சென்று அனுமதி கேட்க, டிராகன் மன்னனோ அந்த குளத்தின் நீர் மேற்கு சொர்க்கலோகத்தின் அரசமாதாவுக்குரியது என்று கூறி மறுத்துவிட்டார். கோடை காலத்தின் துவக்கத்தில் தேவர்களை அனுப்பி தன்னுடைய ஜேட் குளத்தின் நீரை வெள்ளை நீர் குளத்துக்கு அனுப்பச் செய்து அங்கே தூய்மைப்படுத்தி சேமித்து வைத்திருந்து இலையுதிர் காலத்தின் போது மீண்டும் ஜேட் குளத்துக்கு நீரை கொண்டு வரும் வழமை அரசமாதாவுக்கு இருந்தது. ஆக வெள்ளை நீர் குளத்தை உரைத்து வெறுமையாக்கினால் அது அரசமாதாவை கோபமடையச் செய்யும் என்று விளக்கினார் டிராகன் மன்னன். இளவரசர் எப்படியெல்லாமோ பேசி பார்த்தார்கள். அனுமதி கேட்டும் பயனில்லாமல் போனது. டிராகன் மன்னன் பிடிவாதமாக மறுப்பு கூறிவிட்டான். இதை கேட்ட மெய்தான் தன் அறைக்குள் ஓடி சென்று தன்னுடைய இயலாமையை நினைத்து தன்னுடைய மக்களையும் நினைத்து அழுது கொண்டிருந்தாள். மெய்தானின் துன்ப நிலையை கண்ட கருப்பு டிராகனோ தன் சகோதரர்களிடம் சென்று கலந்து பேசினான். பிறகு அவர்கள் ஒன்றாக கூடி மெய்தானிடம் சென்று, அரசமாதா இப்படி மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது, எனவே நாளை காலை சென்று குளத்தை நிரப்பப் போகிறோம் என்று கூறினான். அவ்வாறே அடுத்த நாளும் அங்கு சென்றார்கள். அந்த நாள்தான் ஜேட் குளத்தின் நீர் வெள்ளை நீர் குளத்துக்கு வருகின்ற நாள், அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற நாள். இருப்பினும் வந்த நீர் அனைத்தையும் இந்த நான்கு டிராகன்களும் உறிஞ்சி குடித்தன. பிறகு மலைகளிலிருந்து பாறைகளை கொண்டு குளத்தில் போட்டன. ஆனாலும் பயனில்லாமல் போனது. காரணம், பாறைகள் குளத்தில் பட்டதுமே மண்ணாகி போயின, சுக்கு நூறாகி போயின. இதற்கிடையில் ஒரு சில மக்கள் இந்த கற்கள் வீசப்பட்டதும் சிறுநீரை ஊற்றிய போது அந்த மண்ணானது அடர்த்தியாகி பாறையானது. எனவே வழிமுறையை கண்டுபிடித்த பிறகு மீண்டும் கற்களை எல்லாம் போட்டு குளத்தை நிரப்பினார்கள். இந்த செய்தியை கேட்ட அரசமாதா தேவர்களை அனுப்பி அவர்களை தண்டிக்கச் செய்ய, வந்த தேவர்கள் 36 சொர்க்கலோக அம்புகளை மெய்தானையும் அவளது சகோதர டிராகன்களையும் நோக்கி வீசினார்கள். அம்புகள் பட்டு கல்லாகி போனார்கள் அந்த 5 பேரும். பிறகு மலையாக அந்த 5 பேரும் உருவானார்கள். பின்னாளில் மக்கள் இந்த 5 டிராகன்களுக்கு பெரிய கோயில் கட்டி வழிபட்டார்களாம். அந்த மலைகளின் உயரமான சிகரம் மெய்தான் சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சீன கதை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.